கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர்
அற்ப நேர இனிமையை கொடுத்து மனிதனை நெடுங்கால கசப்புக்கு கடனாளி ஆக்குகிறது. வேதத்தை தியானிப்பவன் அதில் இருப்பதை விட அதிகமாக தனக்குள் இருப்பதை கண்டுகொள்கிறான். இறைவனை குறித்த பயம் இதயத்தில் இருந்தால் துன்பத்தை குறித்த பயம் தூரத்திலேயே நின்றுவிடும். நினைத்தது நிகழ்ந்து விடுவதால் நிம்மதி வந்துவிடாது. உன் நினைவுகள் செம்மையானாலே அது வரும். வேத வார்த்தையை இதயத்தில் நீ சுமந்தால் இறைவன் உன்னை சுமப்பதை அதனால் உணர முடியும். துன்ப அலை தொடர்ந்தாலும் பயந்திடாது. அன்பரோடு இணைந்திருந்தால் ஆபத்தில்லை, மறந்திடாது. நீ சொன்னவைகளை உலகம் விரைவில் மறந்துவிடும். உன்னிடம் பார்த்ததையோ என்றும் நினைவில் வைக்க. இறைவனுக்குரியவைகளை தேட நீ வேகமாயிருந்தால் உனக்குரியவைகளை தேட தேவன் மந்தமாக இருக்க மாட்டார்.
மலர விருப்பது பாறை மீது கட்டப்பட்ட வீடு அருள்தியானம்.
அன்பு வாண்பரா வாங்கின நேர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலே 7 அதிகாரத்திலே 24 வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இயேசு கூறிய ஒரு உன்னதமான பகுதியை நாம் காண்கிறோம். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு புத்தியுள்ள புத்தியீனமான நபரை குறித்து பேசுகிறார். இறை வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்கள் புத்தியுள்ளவர்களாகவும், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாமல் தாங்கள் விரும்புவதுபடி தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்கள் புத்தியீனராகவும் ஆண்டவர் இயேசு எடுத்து காட்டுகிறார். இந்த பகுதியிலே நாம் முதலாவது கவனிக்கிற பகுதி பாருங்கள், அந்த புத்தியுள்ள மனிதர் கற்பாறையின் மீது, அதாவது இறைவனுடைய வார்த்தையின் மீது வீட்டை கட்டுகிறார். அவர் ஒரு புத்தியுள்ளவராக இருந்தாலும் இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தையின்படி தன்னுடைய வீட்டை கட்டுகிறவராக இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே துன்பம் வரவில்லை, கஷ்டம் வரவில்லை என்று இயேசு சொல்லவில்லை. அதாவது அந்த வீட்டின் மேலும் மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவ்வீட்டின் மீது மோதியது, ஆனாலும் அது விழவில்லை என்றுதான் இயேசு சொல்லுகிறார். அப்படின்னால் இறைவனை தேடுகிறவர்கள், இறை வார்த்தையிலே வாழுகிறவர்கள் புத்தியுள்ளவர்கள் என்று இயேசு சொல்லி தரும் பொழுது அவர்களுக்கு துன்பமே வராது என்று இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு துயரங்கள் வராது என்று இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக அவர்களுடைய வாழ்க்கையில் கூட சில கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். ஆனாலும் அவர்கள் இறை வார்த்தையை நம்பி இருப்பதனாலே, இறை வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து வாழுவதனாலே அந்த துன்பங்களோ பிரச்சனைகளோ அவருடைய வாழ்க்கையை உடைத்து விடாது என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, இந்த பாடத்தை தான் இன்றைக்கு இந்த வான்பரா நிகழ்ச்சி வழியாக நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் இறைவனை தேடும் பொழுது புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும் பொழுது புத்தி உள்ளவர்களாக இறைவன் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பமே வந்து விடாது, கஷ்டமே வந்து விடாது, இறைவனை தேடினதுனாலே எனக்கு ஒன்றுமே வந்து விடாது அப்படி என்று சொல்லி நாம் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. இல்லை, ஒருவர் இப்படி சொல்லியிருந்தார், இறைவனை தேடும் பொழுது துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வராது என்று சொல்லுவதை விட இறைவனை தேடும் பொழுது துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் வரும் பொழுது அதை தாண்டி செல்ல, அதில் வெற்றி கொள்ள இறைவன் எமக்கு வல்லமை கொடுக்கிறார் என்று சொல்லுவதுதான் சரி என்று சொல்லியிருந்தார். ஆம், அதுதான் எவ்வளவு உண்மையானதாகும். நாம் இறைவனை தேடும் பொழுது எங்களுக்கு பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அவற்றை தாண்டி செல்ல, அவற்றிலே வெற்றியோடு வாழ, அவற்றின் வழியாகவும் நம்முடைய குடும்பத்திலே முன்னேற்றம் அடைவதற்கு இறைவன் எமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்விலே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் தான் எங்களை மேலும் இறை அனுபவத்துக்குள்ளே, இறை வாழ்வுக்குள்ளே கொண்டு போகிறது என்பதுதான் உண்மை என்றதை கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இறைவனை தேடும் பொழுது பாருங்கள், உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் அவற்றிலிருந்து வெற்றி கொள்ளுகிற அந்த வல்ல இறைவன் தன்னுடைய வார்த்தை வழியாக உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, வான்பரானியர்களே, உங்கள் வாழ்க்கையை இறை வார்த்தையிலே கட்டுங்கள், இறைவனை நம்புங்கள். அப்பொழுது இந்த உலகத்திலே நீங்கள் என்ன நேர்ந்தாலும் விடுதலையோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு வாழ முடியும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்று கற்றுக் கொடுத்தீரே. அதன் மேலே புயல் வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், ஆறு பெருக்கெடுத்தாலும் அது விழுந்து விடாது என்று சொன்ன தெய்வமே, இதோ இந்த நேரத்திலே இந்த தியானத்தை கேட்கிற ஒவ்வொரு வான்பரானியர்களையும் அப்படியாக நீர் ஆசீர்வதித்து இவர்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையிலே கட்டக்கூடிய பரிசுத்தாமியின் வல்லமையை நிறைவாக இப்பொழுது தரும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நேரத்திலும் கூட பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியிலே இருந்து கொண்டு இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவைகள் மத்தியிலிருந்து நீர் இவர்களுக்கு விடுதலை தந்தரலும், அற்புதம் செய்தரலும், ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பாறை மீது கட்டப்பட்ட வீடு அருள் தியானம். தொடர்கிறது.
அன்பு வான்பர வாணன் நேர்களே, நாங்கள் வாசிக்க கேட்ட மத்திய நற்செய்தி நூல் 7 24 வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லுகிறார். இயேசு இங்கு சொல்லும் பொழுது, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லுகிறார். இயேசு இங்கு வீட்டை கட்டுவதை பற்றி பேசவில்லை, ஒருவருடைய வாழ்க்கையை ஒருவர் கட்டுவதை பற்றி பேசுகிறார் என்பதைத்தான் நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த இடத்திலே எப்படி வீடு கட்ட வேண்டும், எங்கே வாசல் வைக்க வேண்டும், எங்கே சன்னல் வைக்க வேண்டும், எத்தனை அறை கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக, என்னுடைய வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் அப்படின்னால், ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுவதை பற்றி இயேசு இங்கு பேசுகிறார். இன்றைக்கு பல மக்கள் தங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகவே இறைவனை தேடுவார்கள். எனக்கு அது கிடைக்க வேண்டும், எனக்கு இது கிடைக்க வேண்டும், சம்பளத்தில் நல்ல உயர்வு வர வேண்டும், என்னுடைய எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்க வேண்டும், வாகனம் கிடைக்க வேண்டும், எல்லாமே இந்த உலகத்தை குறித்ததாக இருக்கும். ஒரு அருத்தந்தை தன்னுடைய செய்திகளை இப்படி கூறினார், இன்றைய நூற்றாண்டிலே மக்கள் சொத்துக்களை சேர்ப்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் நிரந்தரமாக இந்த உலகிலேயே வாழ்ந்து விடுவதாக எண்ணிவிட்டார்கள் போல தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மக்கள் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ்ந்து விடுவோம் என்று எண்ணி சொத்துக்களை சேர்ப்பது போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ஒரு நாள் நிச்சயமாக எல்லாரும் மரிக்க போகிறோம். அந்த மரணம் எல்லாரையும் சந்திக்கத்தான் போகிறது. அப்பொழுது நாம் எதை கொண்டு போக போகிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். ஒருமுறை ரெண்டு நபர்கள் இது என்னுடைய நிலம், இது என்னுடைய நிலம் என்று சொல்லி சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த வழியாக வந்த குருவானவர் அவர்களுடைய சண்டையை பார்த்தார். என்ன சண்டை பிடிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ஒருவர் சொல்லுகிறார், இந்த நிலம் என்னுடையது என்று. மற்றவர் சொல்லுகிறார், இல்லை குருவானவரே, இந்த நிலம் என்னுடையது என்று சொல்லி சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். குருவானவர் சொன்னார், அப்படியா, அப்படின்னா நான் அந்த நிலத்தினிடமே இந்த நீ யாருடையது என்று கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த குருவானவர் போய் அந்த நிலத்திலே படுத்து தன்னுடைய காதை அந்த நிலத்தின் மேலே வைத்திருந்து விட்டு எழும்பி வந்து அந்த நபர்களை பார்த்து சொன்னாராம், அன்பு மக்களே, நீங்கள் அந்த நிலம் என்னுடையது, அந்த நிலம் என்னுடையது என்று சொல்லி சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த நிலம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் அதனுடையது என்று சொல்லுகிறது என்று சொன்னாராம். அந்த நிலம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் அதற்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லுகிறது என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அவர்களுடைய அறிவு வெளிப்படைந்து கொண்டதாம். ஆம் அன்பு வாழ்ந்தான் நேர்களே, நாம் எல்லாம் இன்றைக்கு நிலத்தை சேர்த்துக் கொண்டு நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, ஒரு நாள் நாம் அந்த நிலத்துக்குள்ளே போகக்கூடியவர்கள், நாம் தான் நிலத்துக்கு சொந்தமானவர்கள். ஆகவே இயேசு இந்த இடத்திலே சொல்லும் பொழுது வீடு கட்டுவதை பற்றி, இந்த உலக காரியத்தை பற்றி பேசவில்லை, எங்களுடைய வாழ்க்கையை எப்படி இறைவனுக்கு ஏற்ற விதமாக கட்டுவது என்பதை பற்றித்தான் இங்கு பேசுகிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை நாம் பாருங்கள், இறைவனுக்கு ஏற்ற விதமாக கட்ட வேண்டும். இறைவனுக்கு ஏற்ற விதமாக வாழ்கிறவர்கள் இறைவனை போல பொறுமையோடு, சாந்த குணத்தோடு, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற, எல்லோரையும் அன்பு செய்கின்ற, எல்லோரையும் மன்னிக்கின்ற, நல்ல பகுத்தறிவுள்ள, எது சரி எது பிழை என்று அறிந்து கொள்ளுகிற, எது என்னுடைய வாழ்க்கையிலே கூட வரக்கூடியது என்பதை அறிந்து செயல்படக்கூடிய வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இறைவனுக்குள்ளே வாழுகிறவர்கள் மற்றவர்களை துன்பப்படுத்துவதோ அல்லது மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிறவர்களாகவோ அல்லது மற்றவர்களை பார்த்து எரிச்சல் படுகிறவர்களாகவோ இருப்பதற்கு பதிலாக, இறைவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே நான் மனநிறைவோடு வாழ்ந்து என் ஆண்டவரிடத்திலே செல்லட்டும் என்ற நல்ல மனப்பான்மையோடு வாழ்வார்கள். ஆகவே அன்பு வாண்பரா வாணுல நேயர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு பொருட்கள் தேவை, பணம் தேவை, அதை இறைவனே அறிந்திருக்கிறார். ஆனால் அவைகளை நாம் ஒருபோதும் போகும் பொழுது கொண்டு போக போவதில்லை. இறைவன் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆசீர்வாதமான சொத்துக்கள், பணம், நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், இவைகளை நாம் வைத்து இறைவனுக்கு ஏற்ற விதமான ஒரு வாழ்க்கை வாழ, நாம் பரலோகத்திலே சொத்துக்களை சேர்க்கின்ற மக்களாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டி அவர் கரங்களிலே அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். அந்த நபருக்கு அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த உலகத்தை குறித்தே நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்காமல் உம்மை குறித்தும் உம்முடைய அரசை குறித்தும் நாங்கள் நினைத்து எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய குடும்பத்தை உமக்கு ஏற்ற விதமாக கட்ட ஆசீர்வதித்தரலும். இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை, இந்த வான்புறா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற குடும்பமாக, உமால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, உமால் வழிநடத்தப்படுகின்ற குடும்பமாக, நிறைவாக உம்முடைய அருள் அடையாளங்களினாலே, உம்முடைய அருள் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிற குடும்பங்களாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பாறை மீது கட்டப்பட்ட வீடு அருள் தியானம் தொடர்கிறது.
அன்பு வான்றா வானவ நேயர்களே, நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற எமது தியானமானது வாழ்க்கை புயலை எப்படி நாம் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதை நாம் தியானிக்கிறோம். இயேசு கற்றுக் கொடுத்த அந்த நல்ல பகுதி வழியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு அதிலே பாருங்கள், மத்திய நச்சிதனுள் 7 அந்த 24 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். பாறை மீது தன்னுடைய வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லப்படுகிறது. ஆம், பாறை மீது வீட்டை கட்டுவது என்பது சாதாரண ஒன்றல்ல. மாறாக பாறை உள்ள இடத்திலே யாரும் வீடு கட்ட விரும்ப மாட்டார்கள். அது மிக கடினம் என்று சொல்லி நிலம் நல்ல மண்ணுள்ள இடத்திலே காலமாக வெட்டி அதிலே நல்ல உரமாக கற்களை போட்டு அத்திவாரம் போட்டு கட்டுவார்கள். பாறை உள்ள இடத்திலே ஒரு வீட்டை கட்டுவதற்கு தோன்றுவது என்பது பலருக்கு அது புத்தியீனமாகத்தான் தென்படும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், பாறை மீது தன்னுடைய வீட்டை கட்டுகிறவர்கள், பாறை மீது கட்டுவது சாதாரண ஒன்று அல்ல, அதில் நிறைய பாடுபட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அதுபோலதான் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வது என்பது சாதாரண ஒன்று அல்ல, மிக கடினமான ஒன்று. இறைவனுடைய வார்த்தையின்படி இன்றைய நூற்றாண்டிலே வாழ்வது என்பது எத்தனையோ பேருக்கு அது ஏளனமாக, அவமானமாக, வெட்கமான ஒரு விடயமாக இருக்கலாம். இன்னும் பலருக்கு இந்த நூற்றாண்டிலே கடவுளா, கடவுளுடைய வார்த்தையா, அதுல என்ன இருக்கிறது என்று கேட்கக்கூடிய விதமாக தோன்றி விடுகிறது. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை கற்றுக் கொடுப்பதை நாம் கவனிப்போம். இறை வார்த்தையிலே வாழும் பொழுது அந்த குடும்பம் நிலைத்திருக்கும். அந்த குடும்பத்திலே தேவ சமாதானம் இருக்கும். அந்த குடும்பத்திலே தேவனுடைய வழிநடத்தல் இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலே தேவையானது என்ன? டிவியா அல்லது அழகான சோபாவா அல்லது எது தேவை? இவைகள் எல்லாம் தேவைதான். இந்த டிவியோ அந்த அழகான சோபாவோ அல்லது பஞ்சு மெத்தையோ இவைகளிலே நீங்கள் நிம்மதியா இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். இறைவனுடைய வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆகவே இங்கு இயேசு சொல்லும் பொழுது கற்பாறையை தோண்டி அதிலே கட்டுவது போல இறை வார்த்தையிலே வாழ்வது என்பது மிக கடினமான ஒன்றாக இருந்தாலும் அதில் நாம் வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது இறைவன் தன்னுடைய தூய ஆவியின் வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். காணா ஒரு திருமண வீட்டிலே அன்னை மரியா சொல்லுகிறார், பாருங்கள் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். இயேசு சொன்னார், பாருங்கள் கச்சாடிகளிலே கால்களை கழுவுற கச்சாடியிலே தண்ணீரை ஊற்றுங்கள். அந்த காலை கழுவுகிற அந்த கச்சாடியில் இருந்துதான் ஆண்டவர் குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்துக் கொடுக்கிறார். மனித பார்வையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாத தகாத ஒன்றாக இருந்தாலும் இறைவனுடைய பார்வையிலே அது ஒரு பெரிய அற்புதமாக திகழ்கிறது. அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, நீங்கள் இறை வார்த்தையை தினமும் படித்து அதிலே வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். அதன் வழியாக உங்களுடைய குடும்பம் எவ்வளவு உன்னதமாக உத்தமமாக கட்டப்படுகிறது என்பதை நீங்கள் காண முடியும். கற்பாறையிலே கட்டப்பட்ட வீடு எப்படி என்ன வந்தாலும் உரமாக நின்றதோ நிலையாக நின்றதோ அதுபோல உங்களுடைய குடும்பம் நிலையாக நிற்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய வார்த்தையிலே வாழ்வதை கடினமாக நாம் எண்ணாமல், அதை ஒரு வெட்கமாக நாம் எண்ணாமல், மாறாக அதிலே நாம் வாழ வேண்டும். அதன்படி என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பட்டும் என்று உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பாறை மீது வீட்டை கட்டுவது என்பது சாதாரண ஒன்றல்ல. அதுபோல உம்முடைய வார்த்தையிலே தங்களுடைய வாழ்க்கையை கட்டுவது என்பது சாதாரண ஒன்றல்ல. ஆனாலும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு அதன்படி வாழ நீர் வல்லமை கொடுக்கிறேன். இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்கிற உம்முடைய மக்களை அப்படியாய் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையிலே வாழ்ந்து உம்முடைய வார்த்தையிலே கட்டப்பட்டு மலை மேலுள்ள பட்டணம் மறைவாய் இல்லாமல் வெளிச்சமாயிருப்பது போல உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம் எல்லாம் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் என்ற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945 உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044-446-446-446-44 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
நம்பிக்கை நம்பிக்கை என்று நாம் பல வேளைகளில் நம்பிக்கையை குறித்து பேசுகிறோம், மற்றவர்களுக்கு அறிவுரையும் கூறுகிறோம். ஆனால் நமது வாழ்வில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையானது அசைக்கப்படக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் என்ன செய்வோம்? இப்பொழுதும் அதை குறித்ததான ஒரு உரையாடல் நிகழ்ச்சியினை கேளுங்கள்.
வியர்வை முத்து முத்தாக பூமியில் சிந்தி விலா எலும்பு தெரிய வண்டியை இழுக்கும் ஏழை தொழிலாளியாக இருந்தாலும் சரி, கோடி கோடியாக வங்கியில் பணத்தை சேர்த்து மாடி மேல் மாடி கட்டி சொகுசு அறையில் பஞ்சுமெத்தையில் வாழும் கஞ்ச மனிதனானாலும் சரி, தன்னுடைய சந்ததிகள் என்று வரும்போது அவர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி முயற்சி செய்வோர் 100க்கு 100 என்றால் ஆச்சரியமில்லை. நவதானியத்தை தேசத்திற்கு உற்பத்தி செய்து தருகின்ற கிராமங்கள் இப்போது நகரத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டன. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், கிராமங்களில் வளர்கின்ற இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை அமைக்க நகரத்திற்கே வருகிறார்கள். 80 கோடி மக்கள் கிராமங்களில் விவசாயம் செய்வதால் நகரத்தில் இருப்பவர்கள் பசியிலும் பிணியிலும் வாடாமல் இருக்கிறார்கள். நகரத்தில் நரகத்தையும் பார்க்கலாம், சில நேரங்களில் சொர்க்கத்தையும் காணலாம். பலாச்சுளையில் ஈக்கள் மொய்ப்பது மாதிரி பேருந்துகளில் மூச்சு திணற பிரயாணம் செய்யும் நகரவாசிகளின் வாழ்க்கையை அறியாத சில கிராமத்து மக்கள் வாழ்ந்தால் நகரில் வாழ வேண்டும், இல்லையேல் அது வாழ்க்கை இல்லை என்று விரக்தியின் விளிம்பின் எல்லைக்கே போய்விடுகிறார்கள். அந்த சிலரில் 3 நண்பர்கள் சாந்தி வக்கீலாகவும், ரமேஷ் சிவில் இன்ஜினியராகவும், கோபால் MBBS டாக்டராகவும் சென்னையில் வேலை பார்க்கிறார்கள். பள்ளி பருவத்தில் பல ஆண்டுகள் ஒன்றாக படித்தவர்கள் சென்னைக்கு புதியவர்களாக கடற்கரையில் ஒரு நாள் சந்திக்கிறார்கள்.
கோபால், ரமேஷ், உங்க ரெண்டு பேருக்கும் தங்க ரூம் வசதியா இருக்கா சொல்லுங்க.
சாந்தி, ஊர்ல இருக்கும்போது பெரிய வீட்டுல நாய் மாடு கோழி தென்னை மாமரங்கள் வாழ்ந்தோம், இங்க இந்த ரூம் ஓகே. நீ என்ன சொல்ற கோபால்?
நிச்சயமா இந்த ரூம் நல்லா தான் இருக்குது. பாத் அட்டாச்சு, 150 சதுரடியில நிம்மதியான வாழ்க்கை. நாம பேச்சுலர்ஸ் தானே, இது போதும்பா. சாந்தி, உன்னுடைய ஹாஸ்டல் எப்படி இருக்குது?
இட்ஸ் ஓகே, நல்ல ரூம் மேட்டு. ஃபாரின் பேங்க்ல வேலை பாக்குறேன், சாப்பாடும் பரவாயில்ல.
இங்கதான் நமக்கு உதைக்குது. கோபாலுக்கு ஹோட்டல் சாப்பாடு சுத்தமா பிடிக்கல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான்.
மெட்ராஸுக்கு வரணும், இங்கதான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நமக்கு ஏமாத்தம் தான் மிச்சம். இக்கரைக்கு அக்கறை பச்ச.
கோபால், நீ அரசாங்க டாக்டர், இன்னும் 2 வருஷம் போனா நீ பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவ. உனக்கு என்னப்பா குறைச்சல், MD என்ரோல் ஆயிடுவ. அப்போ நானும் ரமேஷும் உன்னை பார்க்க வந்தா 1 ஹவர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்கு காத்திருக்கணும். என்ன கோபால், ஒரு செக்அப்புக்கு 150 ரூபா வாங்குறாங்களாமே?
அதுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். வாங்குறதுல என்னமா தப்பு இருக்குது? எனக்கு மெடிக்கல் சீட் வாங்க எங்க அப்பா கேப்டிவேஷன் ஃபீஸ் எவ்வளவு கொடுத்தா தெரியுமா?
அதெல்லாம் சரிதான், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா எக்ஸ்ரே, ECG, ஸ்கேன், அப்புறம் 2 நாள் அட்மிட் பண்ணி அப்சர்வேஷன்ல வச்சு அப்பப்பா லம்பா பிடுங்கிட்டு விட்டுருவாங்களாமே.
அது மட்டுமா, சாதாரண ஆபரேஷனுக்கு அட்மிட் ஆனா போதும், வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு பில்லு கட்டணும்.
படிச்சவங்க மாதிரி நீங்க ரெண்டு பேருமே பேசல. இத பாருங்க, பணம் கட்ட முடிஞ்சவங்க கட்டுறாங்க, முடியலன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க.
உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அவ்வளவுதான்.
வெளியில இருந்து பார்த்தா அப்படிதான் தோணும். நாங்க எக்ஸலண்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். ஃப்ரீ சாப்பாடு, பால், பிரெட், முட்டை, காய்கறி, மாத்திரை, எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ. ஆபரேஷன் தியேட்டர் எல்லாம் கிளீனா மாடர்னா வச்சிருக்கோம். எங்களுக்கு பெட்ஸ் பத்தாதுதான், சில பேஷண்ட்ஸ் கீழே படுத்துக்கிறாங்க. ஆனா நாங்க சரியா டயக்னோஸ் பண்ணல, நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அப்படி இப்படின்னு பேசுறது இழுக்குமா? அது வெறும் வதந்தி தான். மோஸ்ட்லி இன்கமை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு கார்ப்பரேட் செக்டர் மாதிரி ஆயிடுச்சு, அங்க சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன் நம்ம சிவில் இன்ஜினியர் எடுத்துக்கங்க, சிமெண்ட்ல அதிகமா மண்ணை கலந்து 5 வருஷத்துல அவங்க கட்டுற கட்டிடம் பூமிக்குள்ளே இறங்கிடுது, இல்லனா கட்டிடத்துல கிராக் ஏற்படுது. ஒரு பிளாட் வாங்கணும்னா இவங்க அடிக்கிற லூட்டி இருக்குதே, அப்பப்பா தாங்கல. பிளாட் வாங்கினவங்களை கேட்டு பார்த்தாதான் தெரியும்.
எல்லாரும் அப்படி இல்லப்பா, நல்ல பில்டர்ஸ் இருக்காங்க, சில பேர் தப்பு பண்றாங்க இல்லன்னு நான் சொல்ல. அதுக்குன்னு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணும்னா சாந்தி பாரு வக்கீல்.
ஏய் ரமேஷ், என்ன குறை சொல்லாம உன்னால இருக்கவே முடியாதே.
இல்லம்மா, ஒரு குடும்பத்துல அப்பா செத்துட்டாரு வச்சுக்க, அண்ணன் தம்பிக்கு சொத்த பிரிக்க தெரியல, சண்டை ஏற்படுது, அண்ணன் சாந்திய பாக்கலாம், தம்பி இன்னொரு வக்கீல பிடிக்கலாம். இவ பாடு 10 வருஷத்துக்கு கவலையே இல்ல, காரு பங்களான்னு எல்லா வசதியும் இவளுக்கு வந்துடும். அண்ணன் தம்பி கடைசியில தெருவுக்கு வந்துருவாங்க. சாந்தி கெட்டிக்காரிதான், வக்கீல் தொழில கரெக்டா சூஸ் பண்ணிருக்க.
வக்கீல வந்தாதான் உனக்கு என் கஷ்டம் புரியும். மேலோட்டமா பாக்கும்போது எல்லாம் பிரமாதமா தான் தெரியும்.
இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் சுண்டல் முறுக்கு விற்கும் ஒரு பெரியவர் அங்கே வருகிறார்.
சுண்டல் முறுக்கு, சுண்டல் முறுக்கு, மா சுண்டல் சாப்பிடுங்க. சார், இது வீட்டுல செஞ்சது, ஆயில் அதாவது ஸ்பெஷல் சன்ஃபிளவர் ஆயில்ல செஞ்சது, சாப்பிட்டு பாருங்க.
சரி கொடு, சாப்பிட்டு தான் பாப்போமே.
ரமேஷ், ரமேஷ், இட்ஸ் நைஸ் பா.
இந்த பெரியவர 3 சுண்டல் 6 முறுக்கு கொடுப்பா.
இந்த மாதிரி சுண்டலை இப்ப யாரு செய்யறா? அம்மா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, ஐயா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க.
ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்?
என்ன, ஒரு 50-60 ரூபாய் கிடைக்கும். காலையில இட்லி தோசை வீட்டாண்ட விக்கிறேன், அதுல கொஞ்சம் வருமானம் வரும். சொந்த வீட்டுல இருக்கேன், என் பையன் டாக்டரா இருக்கான், இன்னும் 3 மாசத்துல அமெரிக்கா போக போறான், பொண்ணு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கா, இப்பதான் வேலையில சேர்ந்து இருக்கா.
அப்படியா ஐயா, உங்க சன்ன ஸ்டேட்ஸுக்கு போன உடனே நீங்க இந்த சுண்டலை விக்க வேண்டியதே இல்லையே.
ஆமா, என் பையன் தான் அமெரிக்காவுக்கு போறான்னு சொன்னே தவிர நான் போகலையே.
ஏயா, நீங்க சுண்டல் விக்கிறத உங்க பையன் விரும்புறாரா?
என்ன அப்படி கேட்டுட்டீங்க? அவன் ஸ்கூல்ல படிக்கும் போதே இதே பீச்சில சுண்டல் விக்க ஆரம்பிச்சுவேன், காலேஜுக்கு போயும் சுண்டல் விக்க இங்க வருவான். நான் தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா வராதேன்னு சொன்னேன்.
ஆச்சரியமா இருக்குதே, காலேஜ்ல படிக்கிறவங்க இதையெல்லாம் செய்ய கூச்சப்படுவாங்களே.
என் பையன் அப்படி இல்ல, அவருடைய காலேஜ் பீஸ அவனே சம்பாதிச்சு கட்டணும்னு நினைக்கிறவன். சில பிள்ளைங்க ஊர்ல இருந்து இங்க வந்து படிக்கிறாங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த புக்ஸ் வாங்கணும், இவ்வளவு பீஸ் கட்டணும், காலேஜ் ஸ்டடி டூர் போறாங்க, அப்படி இப்படின்னு போய் சொல்லி வீட்ல இருந்து காசை வாங்குறாங்க.
நம்ம ரமேஷ் மாதிரி.
கீப் குவைட் ஐ சே,
லெட் அஸ் டாக் சார்.
ஐயோ, சுண்டல் என்ன இந்த போடு போடுது?
நான் பொதுவாதானே சொல்றேன், கிராமத்தில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஹாஸ்டல் காலேஜ் செலவு என்ன எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப அவங்க சில்ட்ரன் என்ன பண்ணணும், ரொம்ப பொறுப்பா நடந்து பெத்தவங்க சுமையை குறைக்க பாக்கணும். இந்த காலத்துல மாடுறது பெரிய விஷயங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படி இருக்கு. காய்கறி ஆனாலும் சரி, அசைவம் ஆனாலும் சரி, எல்லாம் யானை விலை, குதிரை விலைன்னு விக்குது. பெத்தவங்களுக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, பிள்ளைங்களுக்கும் இருக்கணும். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. நான் என் பையனை அந்த கண்ணோட்டத்துல பாக்கல, அவன் எதை செஞ்சாலும் வெக்கப்பட மாட்டான். செய்யக்கூடிய தொழில் நேர்மையா இருந்தா சரி, அதுல வரட்டு கௌரவமே பார்க்க மாட்டான்.
அடேப்பா ஐயா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க?
நான் ஒரு கிராஜுவேட், ரிட்டையர் ஆன பிறகு சமையல் செய்ய ரொம்ப விரும்பினேன். சமையல் இருந்து அடுத்த ஸ்டெப் சேல்ஸ் தானே, நான் செஞ்சதை நானே விற்க ஆரம்பிச்சேன். ஆனா என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே எங்க தெருவில் ஒரு ஆயா செஞ்ச சுண்டல இங்க கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சான். எனக்கு ஆரம்பத்தில் அது பிடிக்கல, ஆனா அவன் பிடிவாதமா இருந்து என் சம்மதத்தை வாங்கிட்டான். ஆமாமா, நீங்க என்ன பண்றீங்க?
ஐயா, நான் ஒரு வக்கீல், அவரு வீடு கட்டுற என்ஜினியரு, இவர் இருக்காரு டாக்டர். எங்க தொழில நாங்க உண்மையை மட்டும் பேசினா நிச்சயமா பொழப்பு நடத்த முடியாதே.
ஏன் முடியாது? நம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்கலாம். சத்தியத்துக்காக நான் பாடுபடுவேன்னு உறுதி எடுத்துக்கங்க. எதிர்காலத்துல நீங்க, அதாவது எல்லாரும் உங்களை வாழ்த்தி பேசுவாங்க, உண்மைய பேசியே நிறைய சம்பாதிக்கலாமா?
அது எப்படி நடக்குங்க ஐயா?
பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன், கேளுங்க. ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அவனுடைய தந்தை இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களிடத்துல அவனை கொண்டு போனாங்க. ஆனா அவங்களால பிசாச விரட்ட முடியல. பிறகு இயேசுநாதர் அந்த பிசாச விரட்டிட்டு சீடர்களிடம் சொன்னாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு நகர்ந்து போ என்று சொல்ல அது நகர்ந்து போகும், உங்களால் இயலாத காரியம் ஒன்றும் இராது அப்படின்னாராம். வக்கீலம்மா, நீங்க அணிற கோட்டின் நிறம்தான் கருப்பு, ஆனா அது வெண்மையானதுன்றது அடுத்தவங்களுக்கு தெரியாது. டாக்டர் சார், இன்ஜினியர் சார், அந்த கடலை பாருங்க, அலைகள் ஓய்வதில்லை.
சாந்தி, படம் பார்த்துட்டு சுண்டல்.
அந்த அலைகளை எந்த மிஷினும் தள்ளல, அங்கதான் படைச்சவன் நிமிந்து நிக்கிறான். நீங்களும் நிமிந்து நில்லுங்க கடைசி வரையிலும். இதோ வந்துட்டேன். அப்ப நான் வரேன். என் மகனை நான் புகழ்ந்து பே பேசுற மாதிரி உங்களையும் நான் புகழ்ந்து பேசணும், பேசுவேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வரட்டுங்களா? தேங்காய், மாங்காய், பட்டை ஆணி, சுண்டல், கைமுறுக்கு.
நேர்களுக்கான கத்தோலிக்க திருவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வாழ்வுரா வாழ்வு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தன் மனைவிக்கு வரவர காது கேட்கவில்லை என்று ஒரு கணவருக்கு ஆதங்கம். அலுவலம் போய்விட்டு திரும்புகையில் டாக்டரிடம் சென்று இது பற்றி கூறினார். டாக்டர் அவரிடம், நீங்கள் வீட்டுக்கு போனதும் தூரத்தில் நின்று கொஞ்சம் அருகில் சென்றும் மிக அருகில் சென்றும் மனைவியை கூப்பிட்டு பாருங்கள். எந்த நிலையில் உங்கள் மனைவி பதில் சொல்லுகிறார் என்பதை பொறுத்து அவர்களுடைய காது கேளாமையை தீர்மானிக்கலாம், அதற்கேற்றவாறு சிகிச்சை அளிக்கலாம் என்று சொன்னார். வீட்டுக்கு வந்த கணவர் வாசப்படி ஏறியதும் கவிதா, காப்பி ரெடியா என்றார். மனைவியிடமிருந்து பதில் இல்லை. நடு கூட வந்து, கவிதா காப்பி ரெடியா என்றார். அதற்கும் பதில் இல்லை. பிறகு சமயக்கட்டுக்கு வந்து அங்கு சமையல் செய்து கொண்டிருந்த மனைவியின் அருகில் சென்று, கவிதா காபி ரெடியா என்று உரக்க கேட்டார். மனைவி திரும்பி கோபத்தோடு சொன்னார், காபி ரெடியா என்று மூன்று முறை கேட்டுவிட்டீர்கள். நானும் காபி ரெடி என்று மூன்று முறை கூறிவிட்டேன், உங்களுக்கு காது கேட்காதா? கணவருக்குத்தான் வர வர காது கேட்கவில்லை, ஆனால் மனைவிக்குத்தான் காது கேட்கவில்லை என அவர் தவறாக நினைத்துக் கொண்டார். அன்பு வான்பரவான நேயர்களே, இப்படித்தான் பலமுறை நாம் நமது குற்றங்களை, நமது குறைகளை, நமது தவறுகளை உணராமல், நினைக்காமல், சிந்திக்காமல் மற்றவர்கள் மேலேயே குறைகளை கூறிக்கொள்கிறோம், சுமைகளை சுமத்தி விடுகிறோம். அப்படியல்ல, எம்மையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வாழ்வு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது வெங்காயம், நறுமணம் வீசும். ஓர் ஊரில் விவசாயி ஒருவர் வேளாண்மையில் தலைகீழ் புரட்சியை ஏற்படுத்த விரும்பினார். வெங்காயத்தை நறுமணமிக்க வாசனை பொருளாக மாற்ற நினைத்தார். எனவே கற்பூரத்தினாலும் பாத்தி கட்டி கஸ்தூரியை உரமாக போட்டு பன்னீரை பாய்ச்சி வெங்காயத்தை நட்டார். வெங்காயம் தனக்குரிய நாற்றத்தை இழந்து கற்பூரம், கஸ்தூரி, பன்னீர் ஆகியவற்றின் வாசனைகளை ஈர்த்து ஒரு வாசனை பொருளாக அது உருவெடுக்கும் என்று கனவு கண்டார். வெங்காயம் நன்றாக உருண்டு திரண்டு வளர்ந்தது. ஆனால் அதை பிடுங்கி முகர்ந்து பார்த்தபோது அதில் கற்பூரத்தின் வாசனையோ, கஸ்தூரியின் வாசனையோ, பன்னீரின் வாசனையோ கடுகளவும் காணப்படவில்லை. மாறாக வெங்காயத்தின் இயல்பான நாற்றம் இம்மியளவும் குறையவில்லை. செம்மை புத்தியை செருப்பால் அடித்தாலும் போகாது என்ற பழமொழி உண்மையானது. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் எவ்வளவோ செய்தும் அவர்களது கடின உள்ளம் சிறிதளவும் மாறவில்லை. கடவுள் அவர்களை குறித்து திராட்சை தோட்ட கவிதை வாயிலாக ஏசாயா நூலில் எடுத்துரைக்கின்றார். ஒருவர் தனது திராட்சை தோட்டத்தை நன்றாக பண்படுத்தி நல்ல இன திராட்சை கொடியை நட்டு அது நக்கனி தரும் என எதிர்பார்த்தார். ஆனால் திராட்சை கொடியோ காட்டுக்கனிகளை கொடுத்தன. ஏசாயா 5:1-7 வரையுள்ள வசனங்கள். இப்பின்னணியில் நம்மை எடுக்கும் போது இயேசு நானே உண்மையான திராட்சை செடி என்கிறார். அவரில் நாம் இணைந்திருந்து நக்கனி கொடுக்க வேண்டுமென இயேசு விரும்புகிறார். அவரில் இணைந்திருந்தால் ஒழிய நாம் நக்கனி கொடுக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். இயேசுவில் நாம் இணைந்திருக்கிறோமா இல்லையா என நாம் கொடுக்கும் கனிகள் தெரிவிக்கின்றன. நாம் வெங்காய வாசனையை கொடுக்கிறோமா அல்லது கிறிஸ்துவோடு இணைந்திருந்து கிறிஸ்து என்னும் வாசனையை கொடுக்கிறோமா? நேர்கள் கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சுபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734-8736-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. சரி நேர்களே, இத்துடன் வான்புறா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் மறு வான்புறா வாணி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
தயாரித்து வழங்கிய வான்பரா வாழ நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.